அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் தொடர்ந்து நீங்கள் நடக்கவும் இறைவனிடம் முழுமனதோடு நீங்கள் அன்பு செலுத்தவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். கடந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறோம். நம்முடைய கடந்த பாடத்திட்டத்தில் 4 நாட்களாக கல்லறையிலிருந்த லாசுருவை ஈசா நபி அவர்கள் எப்படி உயிரோடு எழுப்பினார் என்பதை பார்த்தோம். மரணத்தின் வல்லமை ஈசா நபிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. காரணம், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். ஈசா நபி அவர்கள் கொல்லப்படுவதற்காக எப்படி எருசலேமுக்குள் நுழைந்தார் என்பதை காண இன்று நாம் இஞ்சில் புத்தகத்தை பார்க்க போகிறோம். தனக்கு சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் ஈசா நபி அவர்கள் அறிந்திருந்தார். யூத மத ரபிக்கள் தன்னை ரோமானியர்களிடம் அனுப்பி தன்னை சித்திரவதை செய்து தன்னை சிலுவையில் அறைவார்கள் என்பதை ஈசா அறிந்திருந்தார். ஆனாலும் அந்த அறிவு அவர் எருசலேமுக்கு போவதை தடுக்க முடியவில்லை. இதை பற்றி இஞ்சில் இவ்வாறு கூறுகிறது. லூக்கா 9:51 லூக்கா 12:50 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு.
இல்ல, அந்த திருப்பி இருக்குல்ல, அது முடிகிற வரைக்கும் வாசிச்சுட்டு அப்புறம் இது
அந்த ஃபர்ஸ்ட்.
ஆமா, லூக்கா 9:51 அந்த மாதிரி வரும்போது அது முடிகிற வரைக்கும் லூக்கா 9:51
பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஈசா நபி ஏன் எருசலேமுக்கு உறுதியுடன் புறப்பட்டு போனார்? தன்னை கொல்ல விரும்புகிறவர்களிடம் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காகவே இவர் இதை செய்தார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உங்களை கொலை செய்ய சதி செய்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்தால் அந்த இடத்திற்கு செல்வீர்களா? ஈசா மசீஹ் அதைதான் செய்தார். உலக ஜனங்களின் பாவத்திற்காக தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுக்கவே தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதை ஈசா நபி அவர்கள் அறிந்திருந்தார். ஈசா நபி அவர்கள் தன்னுடைய சொந்த இன்பத்தை தேடும்படியாக இந்த துனியாவிற்கு வரவில்லை. தன்னை பற்றி இறைவாக்கினர் பல 1000 ஆண்டுகளாக சொல்லி வந்த வகி நிறைவேறும்படியாகத்தான் ஈசா நபி அவர்கள் இந்த துனியாவுக்கு வந்தார். எருசலேமுக்கு வெளியே இப்ராஹிம் நபி அவர்கள் தன் குமாரனாகிய இஸ்காக்குக்கு பதிலாக அட்டை குர்பானாக ஆட்டை, சாரி சாரி இதுல சொல்லிக்க, இப்ராஹிம் நபி அவர்கள் தன் குமாரனாகிய இஸ்காக்குக்கு பதிலாக ஆட்டை குர்பானாக கொடுத்த அதே மலையில் எருசலேமுக்கு வெளியே ஈசா நபி அவர்கள் தன் ரத்தத்தை சிந்தி மௌத்தானார். பலியிடப்பட வேண்டிய ஆட்டின் அடையாளங்களை ஈசாவில் சரீரத்தில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் ஈசா நபி அவர்கள் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமானது ஈசா நபியை பொறுத்தவரை பசியுள்ள சிங்கங்களின் கெபியை போல இருந்தது. புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறோம். இஞ்சிலில் இருந்து சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு 10வது சூரா 32வது ஆயத்து, லூக்கா 18வது சூரா 31வது ஆயத்து மற்றும் மார்க்கு 10வது சூரா 33-34 ஆயத்துக்களை வாசிக்கிறேன். தொடர்ந்து லூக்கா 18வது சூரா 34-43 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3 நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். தொடர்ந்து இஞ்சிலிருந்து சில பகுதிகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 21வது சூரா 1-9 ஆயத்துக்களையும் லூக்கா 19வது சூரா 39-44 ஆயத்துக்களையும் மத்தேயு 21வது சூரா 10-16 ஆயத்துக்களையும் மார்க்கு 11வது சூரா 18வது ஆயத்தையும் யோவான் 12வது சூரா 23-33 ஆயத்துகள் முடிய தொடர்ச்சியாக வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ அவன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஒன்பது வரைக்கும் படிக்க சொன்னீங்க, நான் 11 வரைக்கும் படிச்சிட்டேன். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள்.
நிமிஷம் சத்தம் போடாது.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். தொடர்ச்சியாக வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் இங்கு சற்று நிறுத்தி நிதானமாக செல்வோம். ஈசா நபி அவர்கள் எருசலேமுக்குள் நுழைந்தது, கழுதை குட்டின் மேல் சவாரி செய்ததையும், யூதர்களின் கூட்டம் அவரை எப்படி பாராட்டினது என்பதையும், யூதர்கள் அவரை தங்கள் ராஜாவாக்க ஆக்க நினைத்ததையும் அறிந்தீர்கள். ஆனாலும் ஈசா நபியவர்கள் ஏன் எருசலேமுக்குள் நுழைந்தார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்பதை ஈசாவின் சீடர்களால் கூட உணர முடியவில்லை. யூத ஜனங்கள் தங்கள் எதிரிகளான ரோமானியர்களிடமிருந்து ஈசா விடுவிப்பார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஈசா நபி அவர்கள் இந்த ஊழல் நிறைந்த இந்த உலகத்தை மாற்ற அவர் பிறக்கவில்லை. ஈசா நபி அவர்கள் ரோம பேரரசை அழிக்க வரவில்லை, மாறாக சைத்தானின் அரசை அழிக்க வந்தார். இந்த ஊழல் நிறைந்த உலகத்தை மாற்ற அவர் வரவில்லை, மாறாக மக்களின் மனநிலைமையை மாற்ற வந்தார். உண்மையாகவே ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படவும் படைக்கப்பட்ட உலகத்தை மீட்டெடுக்கவும் ஈசா நபி அவர்கள் மீண்டும் வருவார். அவர் முதல் முறை வந்தபொழுது தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுக்க வந்தார். ஆதமின் உம்மத்துகளின் பாவ தண்டனையிலிருந்து இன்சானை காப்பாற்ற வந்தார். இறைவன் தன்னுடைய இறைவாக்கினர் மூலம் தாம் வாக்களித்ததை நிறைவேற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிப்போம். இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது, லூக்கா 19வது சுரா 47-48 ஆயத்துகளையும், லூக்கா 20வது சுரா 1-20 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும், ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதேசமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்தானம், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதேத்திரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின ஓமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாம் தரம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தில் எஜமான், நான் என்ன செய்யலாம், எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று சொல் என்று எண்ணி அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த ஊமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பொல்லாத விவசாயிகள் மூலம் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் போட்டவர்களை ஈசா நபி எச்சரித்தார். இந்த ஊமைகளின் பொருள் உங்களுக்கு புரிகிறதா? அதை விளக்குவது கடினம் அல்ல. இந்த ஊமையில் ஈசா நபி இறைவனை வயலின் உரிமையாளராக ஒப்பிடுகிறார். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தேசம், தீய விவசாயிகள் யூதர்களின் மத தலைவர்கள். விவசாயி தவறாக நடத்திய திராட்சையை சேகரிக்க வந்தவர்கள் இறைவனின் அடியார்கள். திராட்சை தோட்டத்தில் கொல்லப்பட்டது
தீய விவசாயிகள் யூதர்களின் மத தலைவர்கள். விவசாயி அப்படின்னு போட்டு தவறாக நடத்திய திராட்சை தோட்டத்தை,
விவசாயி தவறாக நடத்திய திராட்சை தோட்டத்தை
சேகரிக்க வந்தவர்கள் இறைவன் அடியார்.
விவசாயி தவறாக நடத்திய திராட்சையை திராட்சையை சேகரிக்க வந்தவர்கள் இறைவனின் அடியார்கள். திராட்சை தோட்டத்தில் கொல்லப்பட்டது இறை மைந்தனான இயேசுவை குறிப்பிடுகிறார். ஆசாரியர்களும் நியாயப்பிரமாண ஆசிரியர்களும் ஏன் கோபமடைந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஈசா நபி தங்களை பற்றிதான் பேசுகிறார் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். வயலின் உரிமையாளரின் ஊழியர்களை துன்புறுத்தின விவசாயிகளுடன் ஈசா நபி அவர்களை ஒப்பிடுகிறார். வயலின் உரிமையாளரின் ஊழியர்களை துன்புறுத்தின விவசாயிகளுடன் ஈசா நபி அவர்களை ஒப்பிடுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இறுதியில் தோட்டத்தின் உரிமையாளரின் மகனை கொன்றார்கள். இவ்விதமாக ஈசா நபி அவர்களை இறைவனின் வார்த்தைகளை புறக்கணித்தவர் என்றும் உன்னதமான குமாரனாகிய மசி கொல்லப்படுவார் என்றும் கண்டிக்கிறார். இவ்விதமாக ஈசா நபி அவர்களை இறைவனின் வார்த்தைகளை புறக்கணித்தவர் என்றும் உன்னதமான குமாரனாகிய மசி கொல்லப்படுவார் என்றும் கண்டிக்கிறார். ஈசா நபி அவர்கள் அவர்களுக்கு ஊமையை சொன்னது மட்டுமல்லாமல் சபூர் வேதத்தில் தன்னை பற்றி எழுதப்பட்டதை மேற்கோள் காட்டுகிறார். வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் மூலைக்கல்லாக மாறினது. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போய்விடுவான். அந்த கல் எவன் மேல் விழுந்தாலும் அவனை நசுக்கி அவன் நசுங்கி அழிந்திடுவான். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்கும் நேரத்திற்கு நாம் வந்துவிட்டோம். யக்யா 1:10 சுரா 10 ஆயத்தை வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குவோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படியாக வந்தமைக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.